إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد جنازة பற்றிய ஒரு நினைவூட்டல் அல்லாஹ் தஆலா உலகத்திலே படைத்திருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதிலே உள்ள ரகசியம் என்னவென்றால், யாருடைய தவணை எப்போது முடியும் என்று அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும், இன்று புத்தளத்தைச் சேர்ந்த சகோதரர் முதஃபர் அதிகாலையில், அதாவது காலையில் பாடசாலைக்கு பிள்ளையை விட்டு வீடு திரும்பியவர், அவருடைய அந்த நேரம், அவருக்கு எழுதப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. நமக்கு தெரியும், எந்த ஒன்றுக்கும் அதனுடைய முடிவு காலம் வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தவும் மாட்டாது, அது பிந்தவும் மாட்டாது. நாம் யோசிக்க வேண்டும், இப்படி திடீரென்று நம்முடைய காலமும் நேரமும் முடிந்துவிடும், யாருடைய நேரம் எந்த அளவு நெருங்கி வந்திருக்கிறது என்று எங்களில் யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவருடைய நேரத்தின் முடிவை, காலத்தின் முடிவை நெருங்கி இருக்கலாம், யாருக்கும் தெரியாது யாருடைய அஜல் எந்த அளவு வந்து நிற்கிறது என்று. இதை பற்றி நாம் யோசித்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. நன்மைகள் செய்து எங்களுடைய நன்மையின் தராசை நாம் பாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் மலக்குல் மவுத் நம்மை நெருங்கி வருவார். நாம் அந்த அமல்களோடு நாம் எப்போது வேண்டுமானாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு அவசியமானது நன்மைகள் மட்டும்தான். நன்மைகள் நம்மிடத்திலே ஏராளமாக தாராளமாக இருந்தால் அந்த அழைப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நம்முடைய அஜல், நம்முடைய காலம் எப்போது வேண்டுமானாலும் முடிந்தாலும் நமக்கு ஒரு கவலை கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யாருடைய நன்மையின் தராசு பாரமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபி ஈஷத்தில் ராலியா, அவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையிலே இருப்பார். உலகத்திலே திருப்தியான வாழ்க்கை கிடைக்க பணம் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் மறுமையிலே திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்க நன்மைகள் மட்டும்தான் வேண்டும். அந்த நன்மைகள் இருந்தால் நம்முடைய அஜல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், நமக்கு ஒரு பயம் இல்லை. இந்த நன்மைகளை சம்பாதிக்க கூடிய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நன்மைகளின் வடிவங்கள் பல அமைப்பிலே காணப்படுகின்றன. இந்த நன்மைகளை நாம் எப்படியாக சம்பாதிக்க வேண்டும்? மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், நாம் செய்ய தஸ்பீஹ்கள், திக்ருகள், அதான், இகாமத், இது போன்ற நல்ல விஷயங்களை அல்லாஹ் நிரப்பான். இதனுடைய தராசு பாரமாகின்ற போது நமக்கு மறுமையிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு பாரம் இல்லாமல் கனமில்லாமல் இருக்கிறதோ, உம்முஹு ஹாவியா, அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும். ஹாவியா என்பது அது கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பாகும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறார். இந்த வகையில் இந்த நன்மைகளை நாம் பார்ப்போமேயானால் பல வடிவங்களில் நன்மைகளை நாம் சம்பாதிக்கலாம். நன்மையுடைய வடிவங்கள் ஒன்று, ஒரு நன்மை, இரண்டு நன்மை, மூன்று நன்மை, பத்து நன்மை, இருபது நன்மை, முப்பது, நூறு, இருபத்தைந்து, இருபத்தேழு நன்மைகள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைகள் குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதினால் எவ்வளவு நன்மை, நாம் சலாம் சொன்னால் எவ்வளவு நன்மை, ஜமாத்தோடு தொழுதால் எவ்வளவு நன்மை, பள்ளியை ஒரு அடியிலே அடித்துக் கொண்டால் எவ்வளவு நன்மை, இது போன்று நமக்கு சில நன்மைகளை குறிப்பிட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன, இப்படி எண்ணிக்கையிலே அந்த நன்மைகள் சொல்லப்படவில்லை. ஒன்று, இரண்டு, ஐந்து, பத்து என்று சொல்லப்படவில்லை. அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் 1723, மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லா அலைஹா ஃபலஹு கிராத்துன், யார் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு ஒரு கீராத் அளவு நன்மை கிடைக்கிறது. ஒன்று, இரண்டு, மூன்று, பத்து, இருபது, இருபத்தி ஏழு, நூறு என்று சொல்லப்படவில்லை. அப்படி சில வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யார் ஜனாசாவிலே கலந்து கொண்டு ஜனாசா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு ஃபலஹு கைராத்துன், அவருக்கு கைராத் அளவு நன்மை கிடைக்கிறது. வமன் ஷஹிதஹ ஹத்தா துஃபன ஃபலஹு கைராத்தானி, யார் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் இருக்கிறாரோ அவருக்கு இரண்டு கைராத்துகள் நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, கைராத் என்றால் அது எந்த அளவு, அதனுடைய நன்மைகள் எப்படி இருக்கும், கொஞ்சமாக இருக்குமா, கூடுதலாக இருக்குமா, எப்படி நாங்கள் அதனை கற்பனை செய்ய? ஒரு அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது, உஹுத் மலையை போன்றது. இந்த அறிவிப்பிலே வருகிறது, மிஸ்லுல் ஜபலைன் அல் அஸீமைன், மகத்தான பெரிய ரெண்டு மலைகளை போன்ற நன்மை ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அது அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் யார் இருக்கிறாரோ அவருக்கு ரெண்டு பெரிய மலையளவு நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே இது போன்ற நன்மைகளில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். புத்தளம் நமக்கு அவ்வளவு தொலைவில் இல்லை. நாம் இப்படியான நன்மைகளை தேடி தேடி சேகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. இன்று உலகத்திலே ஒரு ரூபாய் அல்லது நூறு ரூபாய் ஒரு நாள் சம்பளம், இதனை சம்பாதிக்க நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம். நித்திரை விழிக்கிறோம், வெயிலில் காய்கிறோம், தாகத்தை பசியை நாம் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம், எவ்வளவோ சிரமங்களை தாங்குகிறோம். இந்த பணம் வேண்டும், பணம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஓட்டி செல்லலாம். இதைவிட பல மடங்கு உண்மையான ஒரு விஷயம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் நம்முடைய கைகளிலே நன்மை இருக்க வேண்டும். உலகத்திலே பணம் இல்லை என்றால் யாராவது தந்துவிட்டு போகலாம். ஆனால் மறுமையுடைய நிலை இப்படி இல்லை. யாரும் யாருக்கும் இந்த நன்மையும் செய்ய முடியாது. யாரும் யாருக்கும் செய்ய முடியாது என்பது தூரம். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய முடியாது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய முடியாது. இப்படியான ஒரு நாள் தான் இந்த மறுமை. எனக்கும் உங்களுக்கும் நானும் நீங்களும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், தன்னுடைய அருமை மகளை பார்த்து, உலகத்தில் எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், நாளை மறுமையிலே நான் கூட உனக்கு எதனையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த மறுமை. இப்படி ஒரு கீராத் நன்மை அல்லது இரண்டு கீராத் நன்மைகளை நாங்கள் தவறவிட்டு இருக்கிறோம். ஜனாதா என்ற ஒரு செய்தி நமக்கு கேள்விப்படுகிறதா? அதிலே கலந்து அதனுடைய சிறப்புகளை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த கீராத் நன்மை நமக்கு எப்போது கிடைக்கும்? மீண்டும் ஒரு தடவை திடீரென்று இப்படி யாருடைய ஒருவருடைய மரணம் நமக்கு கேள்விப்படுகிறது என்றால், பணத்தை இன்று இல்லாவிட்டால் நாளை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருவருடைய ஜனாசாவுடைய செய்தி நமக்கு கேள்விப்படுகின்ற போது, நாம் ஜனாசாவாக இருந்தால் எப்படி எல்லோரும் நம்முடைய தொழுகைக்கு வந்து ஆஜராகி நமக்காக எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ? நமக்கு அப்படித்தான் விரும்புவோம். அதற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் மய்யிதின் யுஸல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன் யப்லுகூன மி'அத்தன் குல்லுஹும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷஃபஊ ஃபீஹி. ஜனாசாவிலே எந்த அளவு முஸ்லிம்கள் கூடுதலாக பங்கேற்கிறார்களோ, அப்படியான அளவு கூடுகின்ற போது அந்த ஜனாசாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த ஜனாசாவிலே நான் கலந்து கொள்கின்ற போது எனக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் மரணித்து முஸ்லிம்களிலிருந்து ஒரு கூட்டம் அவருக்காக தொழுகை நடத்தி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவருடைய பாவ மன்னிப்புக்காக பரிந்துரை செய்தால், அல்லாஹ் அவருடைய பரிந்துரையை அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத 40 நபர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கோரினால், அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை அன்னவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வது நமக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, அந்த ஜனாசாவுக்கும் ஒரு பயன் கிடைக்கிறது. நம்மோடு இருந்த ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி நம்மை விட்டு உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற இறுதி நேரத்திலே நமக்கு முடியுமான முயற்சியை செய்து அவரை போய் வழி அனுப்பி வைக்க ஒரு கணம் அவரை பார்த்து அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரினால், அல்லாஹு தஆலா அவரை மன்னிப்பான். இறுதி நேரம் அவருடைய. இப்படியான சந்தர்ப்பங்களை நாம் தவறுவிட்டு விடக் கூடாது. ஒன்று, அது அவருக்கு சிறப்பானது, அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். இரண்டாவது, நமக்கு ஒரு கீராத் அளவு நன்மை கிடைக்கிறது. இதனை நாம் எப்படி சம்பாதித்துக் கொள்ள முடியும்? நான் அறிய கீராத் என்ற வாசகம் ஹதீஸில் இரண்டு இடங்களிலே வருகிறது. ஒன்று, யார் ஜனாசா கொள்கையிலே கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படுகின்றவரை இருக்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்துகள் நன்மை கிடைக்கிறது. அதே போன்று யார் கால்நடை விவசாயம், கால்நடை விவசாயம் அதே போன்று வேட்டை, இந்த மூன்று காரணங்களுக்கு இல்லாமல் நாய் வளர்க்கிறாரோ அவருடைய நன்மைகளில் இருந்து இரண்டு கீராத்துகள் அழிந்து நாசமாகி விடுகிறது தினமும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஜனாசாவிலே கலந்து தொழுகையிலே கலந்து சிறப்பித்து அந்த ஜனாசாவை அடக்கின்றவரை நாம் இருக்கின்ற போது இரண்டு கீராத்து நன்மைகளை நாம் சம்பாதிக்கிறோம். வேட்டை, கால்நடை, விவசாயம் போன்ற தேவைகள் இல்லாமல் நாயை வளர்த்தால் இரண்டு கீராத்து நன்மைகள் ஒவ்வொரு நாளும் அணிந்து செல்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நன்மைகள் பல கோணத்தில் நாம் சம்பாதிக்கலாம். அவர் மரணித்து விட்டார், நமக்கு என்ன வேலை, அவர் போய்விடுவார், அப்படி நாம் யோசிக்க கூடாது. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? முஸ்லிம்கள் நம்முடைய ஜனாதாவை தேடி வர வேண்டும். எமக்காக பாவ மன்னிப்பு கோர அவர்கள் வந்து அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இப்படியான நிலையிலே உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். மரண செய்தி கேட்டால் இவரா மரணித்திருக்கிறார், நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று மக்கள் நினைக்கின்ற அளவு நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. பள்ளியோடு நம்முடைய தொடர்பு, முஸ்லிம்களோடு நம்முடைய உறவு மிகவும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய மரண செய்தி கேட்டால் நமக்காக துஆ செய்ய முஸ்லிம்கள் தேடி ஓடி வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ வேண்டும். எனவே இதன் பிறகு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமானால் ஹீராக்குடைய நன்மைகளை எந்த காரணம் கொண்டும் நாம் இழந்துவிட முடியாது. ஒருவர் கடை வைத்திருக்கிறார், ஒரு பொருளிலே ₹1 லாபம் கிடைக்கும், அதற்காக அந்த பொருளை அவர் விற்பதில்லையா? இதிலே ₹1 கிடைக்கிறது, இதையே நான் விற்க வேண்டும். ₹50 லாபம் கிடைத்தால் மட்டும்தானா அவருக்கு லாபம்? இல்லை, ஒன்றிலே 50% கிடைக்கும், இன்னொன்றிலே ₹50 கிடைக்கும், இன்னொன்றிலே ₹100 கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கின்ற போது அவருடைய அன்றைய வாழ்க்கைக்கு தேவையானது அவருக்கு கிடைத்துவிடும். இது போன்றுதான் நன்மைகள். நன்மைகளை ஒரேடியாக சேர்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகை, நோன்பு, நல்ல வார்த்தைகள், திக்ருகள், தஸ்பீஹ், குர்ஆன் ஓதுவது, ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்வது, நல்ல விஷயங்களிலே தான் நன்மைகளை நாம் சம்பாதிக்க முடியும். எனவே கீராத் என்பது சாதாரண அளவல்ல, அது ஒரு பெரும் மலையை போன்றது. எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்தால் நாம் ஒரு நாளும் இதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பங்களை விட்டுவிடக் கூடாது. அவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் இதனால் பிரயோசனம், நமக்கும் இரண்டு கீராத்துகள் நன்மை கிடைக்கிறது. எனவே நன்மைகள் பல வடிவங்களில் நாம் நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். ஒன்று 10, 20, 30 என்ற வடிவம், இது ஒன்று. இரண்டாவது கீராத் என்ற மலைகளை போன்ற அளவு, இது இரண்டாவது. இன்னொரு வடிவமும் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்ற அளவில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நன்மைகளை நாம் சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும், இதுதான் நமக்கு தேவையானது. நானே மறுமையிலே நம்முடைய தராசுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்பது தம்லுல் மீசான், சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தராசை நிரப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு வடிவம் 1, 2, 3, 10, 50, 100, அது ஒரு அமைப்பு நன்மை. இரண்டாவது கீராத் என்ற அளவு, இது ஒரு அளவு, 1, 2 அல்ல, இது ஒரு மலையளவு நன்மை. மூன்றாவது வடிவம் தான் அல்ஹம்துலில்லாஹ் தம்லுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தராசை அப்படியே நிறைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தராசை அப்படியே நிறைத்தால் அது எவ்வளவு பாரமாக இருக்கும்! சாதாரண ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏழைகள் செய்யலாம், பணக்காரர்கள் செய்யலாம், ஆரோக்கியமானவர்கள் நடந்து நடந்து செய்யலாம், படுத்த படுக்கையிலே இருக்கின்ற நோயாளிகள் செய்யலாம், யாரும் தங்களுடைய தராசை பாரமாக்கிக் கொள்ளலாம். வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் தன் நன்மையுடைய தராசை பாரமாக்க முடியும் என்றால் வறுமையிலே ஏழைகள் கைசேதப்பட வேண்டி வரும். ஆனால் அல்லாஹு தஆலா இஸ்லாம் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் ஒரு வாழ்க்கையை வைக்கவில்லை. உலக வாழ்க்கை வேண்டுமானால் நினைக்கலாம், வசதி படைத்தவர்களுக்கு உலகத்திலே நல்ல வாழ்க்கை, ஏழைகளுக்கு அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல வாழ்க்கை, பணம் இருந்தாலும் கிடைக்கும், இல்லாவிட்டாலும் கிடைக்கும். நன்மைகள் இருந்தால் நிச்சயமாக மறுமையிலே ஏழைகள், பணக்காரர்கள், மாளிகைகளில் வாழ்ந்தவர்கள், குடிசைகளில் வாழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் தம்லுல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்பது நம்முடைய தராசை அப்படியே நிறைக்கும் என்று சொன்னார்கள். எனவே இது மூன்றாவது வடிவம். இது போன்ற வடிவங்கள், இது போன்ற விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து சொன்னார்கள், வஸுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனிமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் வானங்கள் பூமிக்கு இடையில இருக்கின்றதை அப்படியே நிரப்பிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு அளவு என்று பாருங்கள். வானங்கள் பூமியை நிரப்புகின்ற அளவு நன்மை என்றால் ஒரு நன்மை அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 10 அல்ல, அப்படியான ஒரு வடிவம் இருக்கிறது. கீராத் என்ற ஒரு வடிவம் இருக்கிறது. இந்த வடிவத்திலே சொன்னார்கள் தராசை நிறைக்கும் ஒன்று. அடுத்ததாக சொன்னார்கள் வானம் பூமி அப்படியே அது நிறைத்துவிடும். எனவே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது சாதாரண வார்த்தைகள், இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி மரணத்தை நினைவுபடுத்தி நம்முடைய அமல்களுக்காக, நன்மைகளுக்காக, நம்முடைய தராசுக்காக அதனை பாரமாக்க நாம் முயற்சி செய்வோம். இன்னொரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் இருக்கிறது, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு மென்மையான பாரம் இல்லாத ரெண்டு வார்த்தைகள், சகைலதானி ஃபில் மீசான், தராசிலே ரொம்ப பாரமாக இருக்கு. ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது தராசை அப்படியே பாரமாக்கிவிடும். நமக்கு தேவை பாரம், மறுமையிலே நம்முடைய தராசு பாரமாக வேண்டும். அதனை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா நல்ல வாழ்க்கை நரக வாழ்க்கை என்று தீர்மானிக்கிறான். தோற்றத்தை வைத்தல்ல, பணத்தை வைத்தல்ல, உலகத்திலே வாழ்ந்த இன்பமான வாழ்க்கையை வைத்தல்ல, அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை வைத்துத்தான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. எனவே எங்களுடைய நன்மையை நாம் பல வழிகளில் திரட்டலாம். நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக, செய்தாட் போன்ற ஜனாதாவிலே கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் மூலமாக, சில சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக, வானங்கள் பூமி அளவு நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. வானங்கள் பூமி, நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம், எவ்வளவு பார்ப்போம்? நாம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு வானத்தையும் பூமியையும் பார்க்க முடியும்? ஒரு கிராமத்தை கூட பார்க்க முடியாது, ஒரு சின்ன அளவு. ஆனால் நன்மை இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ் என்பது, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது வானம் பூமிக்கு இடையிலே இருக்கின்றதை அப்படியே நிரப்பிவிடும். கடல் அல்ல, கடல் ஒரு பகுதியிலே இருக்கிறது. மேகம் அல்ல, அது வானத்தோடு இருக்கிறது. மண் அல்ல, அது பூமிக்குள்ளே இருக்கிறது. இவையெல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டது. மேகங்கள், கடல், நீர், மண், இவையெல்லாம் ஒரு அளவு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது வானம் பூமியை அப்படியே நிரப்பிவிடும் என்று. எனவே நன்மைகள் தராசை பாரமாக்குவோம். நல்ல விஷயங்களில் நாம் ஆர்வம் காட்டுவோம். சின்ன விஷயம் என்றாலும் நன்மையிலே நாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அதிகம் நாம் ஃபஜ்ர் தொழுகையிலே கேட்கிறோம், மய்யாமல் மித்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதனை அவர் அங்கே பார்ப்பார். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது தானே என்று அல்லாஹ் அலட்சியம் செய்ய மாட்டான். சாதாரண நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய கூலி கிடைக்கும். சாதாரண நன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே வெகுமதி இருக்கிறது என்றால், செய்ராத் என்று சொல்லப்படக்கூடிய அளவு, வானங்கள் பூமி அளவு, நிச்சயமாக அதற்கு நமக்கு நன்மை கிடைக்கும். அதே போன்று ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு கடிகளவு அணு அளவு தீமை செய்தாலும் தீமைதானே சின்னது என்று அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது. அங்கே அவர் அதனை கண்டுகொள்வார். ஒரு பூனையை ஒரு பெண் கட்டி வைத்து உணவு கொடுக்கவில்லை, அதற்காக வேண்டி அவர் நரகத்திலே தண்டிக்கப்படுகிறார். சாதாரண ஒரு விஷயம். எனவே சின்னதாக இருந்தாலும் நரகம் என்றால் நரகம், நன்மை என்றால் நன்மை, பாவம் என்றால் பாவம். நம்முடைய தராசு நிரம்பும் என்றால் அது நிரம்பும், பாவம் பாரம் இல்லை என்றால் அது பாரம் இல்லாமல் இருக்கும். எனவே இன்றைய இந்த நிகழ்வில் நாம் நன்மைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். கைராக் போன்ற நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்குமானால் இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு நாம் அப்படியான சந்தர்ப்பங்களை தவறவிட்டு விடக்கூடாது. இது எப்போதும் நமக்கு கிடைக்காது. நம்முடைய நேரம், அஜல் எப்போது முடிகிறது என்பது நமக்கு தெரியாது. இன்று அவருடைய அஜல் முடிந்து விட்டது, யாரும் எதிர்பார்க்கவில்லை. எனவே இது போன்ற அல்லாஹ் எழுதிய நேரம் நம்மையும் தேடி வரலாம். நாம் நன்மைகள் சம்பாதிப்போம். சொல்லப்பட்ட சின்ன விஷயங்களாக இருந்தாலும், சாதாரணமான விஷயங்களாக இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் முடியுமான வரைக்கும் நம்முடைய நன்மை தராசை பாரமாக்குவோம். நாம் மரணித்து விட்டால் முஸ்லிம்கள் ஓடோடி வந்து ஒன்று கூடி நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிலே எம்முடைய நிலையை ஏற்படுத்தி மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். எதனை நான் சொல்ல நீங்கள் கேட்டீர்களோ அதன்படி நானும் நீங்களும் நன்மை செய்து மறுமையிலே வெற்றி பெற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அகூலு கவுலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி.